ஸ்ரேயா, நமக்கு காலையில் தலைப்பு பார்த்தோம், குரு சொல்வதை அல்லது குருவிடம் என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்றதெல்லாம். ஆனால் நமக்கெல்லாம், எனக்கெல்லாம் அந்த தலைப்பு கிடையாது. ஏன்னா நம்ம சுவாமிகள் மாதிரி நம்மெல்லாம் உனக்கு சொன்னமல்ல, அவர் இது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு சொல்வார். அதே போல் எல்லாருக்கும் ஒரு டாபிக் இதுதான்னா, நம்ம அந்த டாப்பிக்கை தொட்ட மாதிரியும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் தொடாத மாதிரியும் இருக்கக்கூடாது. குரு தெய்வம் ரெண்டுமே எடுப்போம். அவர்களை, அதாவது புரிந்து கொள்ளும் பக்குவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? முதல் அர்த்த சொல் முன்னாடி எங்கேயோ போயிட்டே இருக்கீங்க, உங்க முன்னாடி சட்டன்னு வந்து நான் நிற்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்ததெல்லாம் இந்த ஒரு உருவத்துள்ள இவங்க தான் அப்படின்றது ஒரு நம்ம கற்பனையில் இவ்வளோதான், இதுக்கு மேலே நமக்கு தோணாது. உங்க முன்னாடி நான் வந்து சட்டன்னு என்னாக்கா, அப்போ எப்படி தோணும்? போயிட்டே இருக்கீங்க, ஒரு வீதியில் போகிறீங்க, போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறேன், பா கொஞ்சம் என்ன பாரு நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற. திரும்பி பார்த்து விட்டு என்ன பண்ணுவோம், என்ன கேள்வி கேட்போம், ஒரு அழகான பொண்ணா இருந்தா என்ன பார்ப்போம், நம்ம எலசங்களுக்கு கொஞ்சம் அப்படியே இருக்கணும், ஒரு அழகான பொண்ணு, ஆ இவ எங்கேருந்து வந்த, இத்தினால நமக்கு இந்த இடத்துல கிடைக்கலையே, அது நம்மளை கூப்பிடுறா வேற அப்படின்னு ஒரு டக்குன்னு அப்படி திரும்பி பார்க்கணும். என்னதான் நம்ம எவ்வளோ பொம்பளை பசங்களோட பழகினாலும் இப்படி ஒரு பொண்ணை நம்ம பார்க்கலையேன்னு ஒருத்தர் நினைப்பார். இதே ஒருத்தனாக இருந்தால் யாருப்பா இவர், போறவங்கள தடுத்து ரோட்ல கூப்பிடுறாரு, யாரு இவர், இவர் எதுக்கு, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் என்ன கூப்பிடுறேன், என்ன வேணும், எதுக்கு என்ன கூப்பிடுற நீ அப்படின்னீங்க. அப்போ என்ன ஏன் இடி மழையெல்லாம் போடுறாரு, எனக்கெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்களே பாம் வைக்கிறவங்க தான், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பார், அப்போ அங்கே நிற்பது யார் என்பதை யோ ஏன் எப்பவுமே வா எனக்கு ஒரு தடை, ஆரம்பமே பசங்கள்லாம் நம்ம வகுப்பு எடுத்தால் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வச்சுருக்காங்க, நல்லது பண்ணக்கூடாது. தாயின் வளர்ப்பா, அப்போ யார் இவர், கொஞ்சம் அறிவு எட்டுத்துனா இவரை நம்ம எங்கேயுமே பார்க்கலையே, யாராக இருக்கலாம், எதுக்கு நம்மளை கூப்பிட்டாங்கன்ற ஒரு சின்னதாக ஒரு யோசனை வரும். ஒரு பையனாக இருக்கட்டும், ஏதோ ரூபத்தில் உங்களை ஐயான் அம்மா அப்படின்னு வந்து கூப்பிடுறேன். கூப்பிடும்போது யார் நான் என்பதை உங்களால் உணர முடியுமா? முடியாது. ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஈர்ப்பு வரும். எப்படின்னா, அதிசயமா ஒரு பொண்ணை பார்த்தாச்சுன்னா போயிட்டே இருப்போம். இந்த ஏரியாலையும் இது இல்லையே, இவன் இப்படி அதிசயமா, யார் வீடு, எங்கேருந்து வந்தாங்க, புதுசாக இருக்கிறாங்களே அப்படின்னு அப்படி ஒரு ஈர்ப்பு வரும். அதுவா இந்த ஈர்ப்பு? என்ன ஈர்ப்பு? அது வந்து ஒரு மாயின் ஈர்ப்பு, மோகம், மோகத்தின் ஈர்ப்பு. இல்லை, ஒரு ஏரியாவில் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காங்கன்னா அவங்கள பார்க்கும் பொழுது இது யாரோ புதுசு, ஆனால் எங்கே வந்திருக்காங்க, என்ன தங்கியிருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு லௌகீக ஈர்ப்பு. அப்போது நான் அந்த இடத்துல வந்து கூப்பிடும்போது என்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு வருது? பார்க்குறோம், பார்க்குறீங்க, பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க, பையா உனக்கு ஒரு வேலை இல்லைன்னு. சரி, திட்டு, பரவாயில்லை. திட்டினாலும் இல்லை, எதற்கு இவர் அழைத்தார், யாரு, உன் மனசுள்ள ஒரு கேள்விக்குறி அங்கே எழும். ஏன் நம்மளை கூப்பிட்டா? நம்ம பாட்டு சும்மா தானே இருந்தோம், நம்ம பாட்டுக்கு சும்மா போயிட்டு இருக்கோமே, இவங்க எதுக்காக நம்மளை கூப்பிட்டாங்க? சரி, அப்படி எதற்காக அழைத்தாய், அதையாவது கேட்கணும். சரி, திரும்பி பார்க்கணும், என்னப்பா கூப்பிட்டீங்க? அப்போ அதுக்கு பதில் நான் சொல்கிறேன். இப்போ நான் தான் சொல்றது, அதனோட பதில் என்னன்னா, எதுக்கு கூப்பிட்டேனா தெரியாது. எதுக்கு கூப்பிட்டேன் தெரியாது, கூப்பிட்டேன் அவ்வளோதான். அப்போ இறைவன் எதற்கு கூப்பிடுவான், எதற்கு கூப்பிடுவான்? அதாவது நம்ம இறைவன்ட போய், பகவானே நான் வாழ்ந்தது சந்தோஷம், திருப்தி, நான் வந்துடுறேன் அப்படின்றீங்க. நானும் வந்து சரி வா என்னோட போகலான்னு. ஆ, இப்போ இவ்வளோ சீக்கிரம் வந்து கூப்பிடுறியா, சொல்வீங்களா இல்லையா? இவ்வளோ சீக்கிரமா, இன்னும் எவ்வளோ வேலையெல்லாம் இருக்குது, என்ன இப்போ வந்து கூப்பிடுறாரு? அதுக்குத்தான் மரணம் என்பதை தெரிவிக்காமல் வைத்திருக்கிறோம். ஏன்னா தெரிஞ்சுட்டு அவ்வளோ சீக்கிரம் போனமானோம். 80 வயசானாலும் அவனுக்கு சீக்கிரம் இல்லை, 90 வயசானாலும் சீக்கிரம் இல்லை, 100 வயசானாலும், 150, 200 எவ்வளவா இருந்தாலும் திருப்தி தான். என்னையா அதே சரீரத்தில் அது இன்னத்தையா வாழப்போற? ஆனால் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம், எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, எப்போ கடவுள் கூப்பிட்றாரோ போக வேண்டியது தான். அது என்ன, அது எனக்கு ஒன்றும் இல்லை, எப்போது கூப்பிடுவான்? ஓ, எங்களுக்கு என்ன வேலை வெட்டியில் அவங்களெல்லாம் கூட்டின் போய் பக்கத்தில் உட்காந்து வச்சுக்கலான்னு? இங்கே இருக்கிற டிஸ்டர்பன்ஸே போகாதா? இன்னும் உங்களை எங்கே கூட்டின் போய் எங்கே வச்சு இன்னும் டிஸ்டர்பன்ஸ் அனுபவிக்கிறது? அப்போது கூப்பிடுவது யார், எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்கும்போது நானும் என்ன சொல்கிறேன், தெரியல கூப்பிட்டேன் அவ்வளோதான், கூப்பிட்டு பார்த்தேன். நீ எனக்கு தெரிந்தவன் போல் இருக்கிறாய், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றேன். எப்படி, நீ எனக்கு தெரிந்தவன் போல் இருக்கிறாய் இல்லைங்களே? நம்ம நான் முடிக்கல, நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீ பேச, நம்ம தான் யாரையுமே பேசி விட்டு பழக்கமே இல்லையே, நம்மளே தான் பேசின்னு இருக்கணும் எப்பவும். ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன சொல்லுவோம், இல்லைங்களா, உங்களை நான் எங்கேயுமே பார்க்கலையே. நீங்கள் தப்பாக யாரையோ நினச்சிருப்பீங்க. ஓ, நான் சரியான இடத்துக்கு தான் வரேன். ஆனால் நம்ம சொல்கிறது என்ன வார்த்தை? இல்லைங்களே, நீங்கள் தப்பாக என்ன அந்த மாதிரி நினச்சிருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்கன்னு. அப்போது நான் சொல்கிறேன், இருக்கலாம் இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், வேறு வழி இல்லை, ஒத்துக்கணும். நம்ம பாலிசி எதிராளி ஒத்துக்கணும் நம்ம சொல்கிறத. ஏதோ ஒரு கை தட்டலாம் இல்லையா? என்ன எதிராளி சொல்கிறாங்களோ அது கணக்கு நம்ம ஒத்துக்க மாட்டோம். அது ஒத்துக்கப்படாது, தப்பு. நம்ம சொல்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க தான் நல்லவங்க. அப்போது இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறது நீ தான், நான் இல்லை. நான் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே பேசிடுறோம். அதனால் இல்லைங்களே, உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றீங்க. நான் உங்களை மாதிரி, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, எனக்கு உங்களை பார்த்ததே இல்லை. ஈவன் நித்தம் நீங்கள்லாம் நித்தமாக கோயிலில் பாவம் இங்கே உக்காந்துன்னு இப்படி கிளாஸ் எல்லாம் கேட்டுன்னு எல்லாம் தான் இருக்குது. அது அந்த ரூபத்தில் வந்தால் தான், இது திடீர்னு வேறு வந்துச்சுன்னா பொண்ணுங்களில் வித்தியாசமாக வந்தால் பார்க்கலாம். இது இதில் போய் இன்னும் இருக்குது. ஸோ இல்லைங்களே, அப்போது யார் பிரிக்கிறோம்? அந்த இல்லைங்களேன்னு சொல்கிற வார்த்தை யாரை யார் பிரிக்கிறார்? இல்லையா, அவங்கள பார்த்த மாதிரி எனக்கு தெரியவில்லையே. ஒருவேளை நீங்கள் யாரையாவது உங்கள் உறவை நினைத்து தவறாக எங்களை கூப்பிட்டுருப்பீங்க. இது சொல்கிறது யாரு? இவன் என்ன பண்ணுறான் கோயிலில் போய், ஐயா சாமி பகவானே ராமா கிருஷ்ணா நரசிம்மா முருகா, அது சொல்ல என்ன தப்பாயிடும் ஐயா? இங்கே இடம் கொடுக்க மாட்டாங்க, நாளைக்கு இன்னும் ரெண்டு நாள் கிளாஸ் இருக்குது நமக்கு. முருகா கோவிந்தா அப்படின்லாம் கோயிலில் போயிட்டு, கேசவா லக்ஷ்மி என்னென்னலாம் வாயில் வருது, அந்த சாம்பியர் வேணால் கூப்பிடலாம். அதுக்கு என்ன, அவங்களாம் சும்மா தானே இருக்கிறாங்க. எல்லா பேரும் சொல்லிடுறோம். சொல்லிட்டு பகவானே நான் ஒன்றுமே உங்ககிட்ட கேட்கலை, நிறைய குறை இருக்குது, அதெல்லாம் நீ பார்த்து செய்துடு, நான் ஒன்றும் கேட்கலை. ஏன்னா இது ஒரு பக்கம் வச்சுக்கணும், அதனால் நிறைய குறைகள் இருக்குது, அதெல்லாம் நான் கேட்கலை. ஆனால் ஒரு வாட்டியான உன் அழகான முகம், உன் தரிசனம் கிடைத்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். இவங்க சொல்கிறது உன்னுடைய தரிசனம் கிடைத்தால் அருமையாக இருக்கும்னு. அதனால தான் இங்கே வந்து கூப்பிட்றேன். நீங்கள் தினமும் கேட்டு 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 ஆயுது. இந்த மாதிரி உங்கள் தரிசனம் வேணும், நான் இப்படிலாம் இருக்கேன் அப்படிலாம் இருக்கேன். அதாவது பகவானை உணரக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கா? ஒரு குருவையோ பகவானையோ, அதனால் பகவான் எடுத்துக்கலாங்க. நான் அங்கேயே தான் கூப்பிட்றேன். கூப்பிட்ட உடனே என்ன சொல்கிறோம், உனக்கு எனக்கு சொந்தமே இல்லைன்ட்டோம். முதல்ல வார்த்தையே என்ன, நீயா யாரையா எதுக்கு என்ன கூப்பிட்ட? உனக்கும் எனக்கும் ஒருவேளை மாறி கூப்பிட்டுருக்கலாம், பந்தம் தெரியல இல்லை. அதாவது இவன் எவ்வளோக்கு எவ்வளோ என்னை விட்டு விலகலாம்னு பார்க்குறீங்க. நான் சேர்க்க வருகிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விலக பார்க்குறீங்க. உங்களை நான் எங்கேயுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் உள்மனதில் யாராக இருக்கும் இவங்க, யாராக இருக்கும்? சில பேரை நம்ம பார்ப்போம் வாழ்க்கையில், சில நிறைய பேரை சந்திப்போம். நாம் வண்டியில் போகிறோம், அதே போல் நிறைய வழியில் நடக்கிறோம், மார்க்கெட் அப்படி எல்லா இடத்துக்கும் போகிறோம், நிறைய இடங்களுக்கு நாம் செல்கிறோம், நிறைய பெயர்களை பார்ப்போம். ஆனால் சில பெயர்கள் முகம் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இந்த யங்ஸ்டர்லாம் வெட்டிடுங்க, அவங்க வந்து பொம்பளைங்க முகம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அது அது தனி, அது கிடையாது. நார்மலாக நம்ம பார்க்கும்போது அடிக்கடி போகிற கடைன்னா அப்போ அவங்க முகம் நமக்கு தெரியும். சில பேருடைய முகம் மட்டுமே நமக்கு மனசில் பதியும், சில பெயர்களுடைய முகம் பதிவே பதியாது. வந்து எதிர வந்து கேட்டாலும், என்னங்க அந்த கடையில் பார்த்தீங்களா, ஓ பார்த்துருப்பினா இருக்கும், மறந்துட்டேன். ஏன் அப்போது, ஏன் அது சில பேர் மட்டும் நமக்கு தேவை, சில பேர் தேவையில்லை. இதெல்லாம் கொஞ்சம் ஆலோசித்து பார்க்க வேண்டும். என்ன எப்போ பார் தமாஷா வகுப்பு எடுக்கிறவரு கொஞ்சம் சீரியஸாக போகிறாருன்னா, சீரியஸ்லி விஷயம் இருக்கணும். அப்போ அந்த சில பெயர், சில பெயரை மட்டும் நம்மால் உணர முடிகிறது, சில பெயர் மறந்துடுறது, பார்த்துக்கிட்டே இருந்தாலும் மறந்துடுது. என்ன சொல்கிறோம், வயசாயிடுச்சுப்பா மறந்துட்டோம். உண்மையில் வயசானதா? இல்லை, உண்மையில் வயசை பற்றிய வயசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது சில பேருக்கு தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையும் ஞாபகத்தில் இருக்கும். எங்கள் மாமியாரை கேட்டால் சினிமாவை பற்றி நிறைய சொல்லுவாங்க, இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இன்றைக்கி எடுத்த கிளாஸ் என்னன்னு கேட்டால் தெரியாது, மறந்து போயிட்டேன், எனக்கு வயசாக இப்போச்சு வியாதின்னு. என்னையா இது, ஒரு சினிமா பார்த்தா அவ்வளோ ஞாபகம் வருது, சினிமாவில் சாமி வந்தால் ஞாபகம் வரும் இல்லையா? அதை ஒரு கை தட்டுங்கப்பா. அது கூட அதில் ஒரு நடிகையோ நடிகரோ பார்த்தாக்கா இவர் இந்த வேஷத்துக்கு பொருத்தமான வர, அவரே தான் வரணும், அவர் தான் இருக்கணும். இது இல்லை இன்னையா இது, நாங்கள் உண்மையானவங்களுக்கு வழி இல்லையா இங்கே? ஆ, இந்த மாதிரி ரூபத்தில் இப்படி வந்தால் தான் அவர் சாமி, அவரை தான் நாங்கள் வணங்குவோன்னு இன்னையா இது? இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதாவது ஒரு கதையை நான் சொன்னால் இது இந்த சினிமாவில் இருக்குது நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர, நிஜ வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அதை பற்றி நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம், நிஜ வாழ்க்கையை பற்றி நம்ம இல்லை. நாம் வாழற வாழ்க்கை பொய்யானது, அதில் தான் நம்ம உழைந்துட்டுருக்கோம். ஏன்னா நிஜத்தை நம்மால் தெரியல. ஒரு தங்கமும், தங்கம் போல் உள்ள ஒரு வஸ்துவும் ரெண்டும் கையில் கொடுத்து எது தங்கம்னா அதுக்கே வித்தியாசம் நமக்கு தெரியறது ரொம்ப கஷ்டம். தொடப்படாது, இங்கே வைக்கிறேன், தூரேந்து பார்த்து எது தங்கம்னு சொல்லுங்கள். ஏ பி அப்படின்னாக்கா பாதி பேர் பியை தான் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, பி தங்கமே இல்லை. ஏன்னா அதுதான் பிரகாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதை பார்த்த உடனே நமக்கு அதுதான் தங்கம் என்று தெரியும். அப்போது உண்மை, உண்மையை தெரியக்கூடிய பக்குவம் நம்மிடத்தில் உள்ளதா? கடவுளை பார்க்கணும்னு சொல்லலாம், கடவுளை பார்க்க வேண்டும்னு ஆசைப்படலாம். திடீர்னு கடவுள் வந்து நின்றுட்டார்னா அப்போ அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் நமக்கு வேணும். சரி, இப்போ நான் கூப்பிட்டேன், நீங்கள் இல்லைன்ட்டீங்க, முடிஞ்சது. நான் உடனே சொல்கிறேன், ஐயா அம்மா தினோ என்னை பார்க்குறீங்களே, ஆ அந்த தினோ பார்க்குற நான் தான் இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன். தினோ உன்னை நான் பார்க்குறேண்ணா, இது என்னையா புது கதையாக இருக்குது, நான் தினம்லாம் உன்னை பார்க்குறதே இல்லை, பார்க்கவே இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்கோ, என்ன மாதிரி இருக்கீங்கோ, எப்படி இருக்கீங்கோ, நாங்கள் பார்த்ததே இல்லையா உங்களை? இங்கே இங்கே தெருவில் இருக்கீங்களா, இந்த வீட்டில் இருக்கீங்களா, இவ்வளோ கேள்வி கேட்போம். ஆனால் அந்த கோவிலில் இருக்கீங்களான்னு கேட்கவே மாட்டோம். ஏன், நம்ம புத்தியில் கோவில் இல்லை. நம்ம புத்தியில் அந்த கோவில்ன்ற அந்த கோவிலுள் இருக்கும் அந்த தெய்வத்தை தவிர அடிக்கடி இந்த கோயிலுக்கு போவோம், பெருமாள் கோயிலுக்கு. அங்கே ஒருவேளை பார்த்துருப்பீங்களா, அப்படி தான் கேட்போமே தவிர, யோ நீ பெருமாளாயா அப்படின்னு கேட்போமா? யார் கேட்பாங்க சொல்லுங்க? நல்ல பட்டையா நாமத்தை போட்டு பாரு, நான் பெருமாள், குடுமி வச்சுண்டா பெருமாளா, குடுமி வச்சுக்கலன்னா பெருமாளா. பெருமாள் நம்மை எப்படி விரும்புவார், சரியா? பெருமாளை விட்டுறியா? முருகர் எப்படி நம்மளை விரும்புகிறார்? அவங்க விரும்புகிறாங்களா விரும்பலையா, நம்ம விரும்புகிறோமா இல்லையா? நாம் விரும்புகிறோன்னா என்ன? நாம் கடவுளை விரும்புகிறோன்றது என்ன அர்த்தம்? அங்கே கடவுளையோ குருவையோ நீ விரும்புகிறன்னா என்ன அர்த்தம்? அந்த விரும்புகிறன்னா என்ன அர்த்தம்? எந்நேரத்திலும் எக்காலத்திலும் நல்லா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எந்நேரத்திலும், அது என்ன, காலையில் அவங்க சொல்கிறதெல்லாம் எழுதிப்பீங்க, மத்தியானம் நான் சொல்கிறது ஒருத்தர் கூட ஒன்றும் எழுத மாட்டேன்றீங்க. நான் என்ன ஜோக்காவா சொல்கிறேன், உண்மை நல்லது தானே ஏன் சொல்கிறேன். எந்நேரத்திலும் எக்காலத்திலும் நமக்கு அந்த இறைவனை அல்லது குருவை புரிந்து கொள்ளும் பக்குவம் வேண்டும். ஐ லவ் யூ. கடவுளை பார்த்த உடனே இவன் என்ன சொல்றான், ஐ லவ் யூ, எனக்கு பெருமாள் தான்ப்பா எல்லாமே, நத்தையா பெருமாள் எல்லாமே, அவர் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. சரி, அவர் இருந்தால் உன் வாழ்க்கை இருக்கா? எப்படி இருந்தாலும் நீ அழகி போகிறது அழகி போகிற, அப்போ அவர் தான் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணுறாருன்னு அர்த்தமா? அப்போ என்ன சொல்ல வரோம்? நிறைய குழம்புனீங்களா? நிறைய குழம்பு இருக்காப்பா? தெளிவாக இருக்கீங்களா? தெளிவாக இருக்கீங்களா? எல்லாம் தண்ணியில் இருக்கிறவர் எப்பவுமே தெளிவு கிடையாது, தூக்கத்திலே இருப்பார். தெளிவில்லையா? என்ன என்ன நாம் கடவுளிடம் பார்க்கணும்னு கேட்குறோம். லக்ஷ்மி, நாராயணா, கோவிந்தா, கேசவா, மாதவா, ஊரில் இருக்கிற பேரெல்லாம் சொல்கிறோம். அதே கடவுள் கண் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது நம்மால் உணர்ற பக்குவத்தில் இல்லை. ஏன், ஏன், இப்போதான் கேள்வி, இப்போதான் சப்ஜெக்ட். ஏன் நம்மால் உணர முடியவில்லை கடவுளை? நம்ம முன்னாடி வந்து நிற்கிற கடவுளை நம்மால் உணர முடியவில்லைன்னா அப்போ நம்ம எங்கே? ஏன் அவரை வந்து நான் கோயிலில் பார்த்து, கோயிலில் பார்த்தீங்களான்னு தான் கேட்போம், கோயில் தெய்வம் நீங்களான்னு கேட்க மாட்டோம். ஏன்னா சினிமாவில் காட்டுற மாதிரி அவர் வரணும்ல. என்ன ஆச்சு சொல்கிறது, கரெக்டு தானே? சினிமாவில் காட்டுற மாதிரி வந்தால் சாமி ஒத்துக்கலாம், அது இஷ்டத்துக்கு வந்தால் யார் ஒத்துக்குது இல்லையா? அது நாம் புரிகிற மாதிரி வரணும். அது கூட ஏதோ ஒரு கை தட்டு பார்ப்போம். சாமி எப்படி வரணும்? நான் புரிஞ்சுக்கிற மாதிரி வரணும், நம்பர் ஒன். அது நம்பர் டூ என்ன, உன்னை புரிஞ்சுக்க புத்தி நீயே கொடுக்கல, அப்போ மற்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிற புத்தி நானாக கொடுத்தேன். அது எது கை தட்டுப்பா? உன்னை புரிஞ்சுக்கிற புத்தி நீ கொடுத்தா ஆச்சு. சாமி என்னை கோயிலுக்கே கூப்பிடல, எனக்கு இதான் வேலை. ஒவ்வொருத்தரும் தினம் கோயிலுக்கு வாங்க, வந்து வேலை பாருங்கள், ஒவ்வொருத்தரும் தினம் வீட்டுக்கு போங்க, இதான் என்ன வேலை? சரி, என்னை கூப்பிடலன்னு சொல்கிறீங்க, கூப்பிட்டேன், கோயில் விட்டு வெளில போன்னு சொன்னண்ணா, ஏன் வெளில போகிற? ஒரு பத்து நிமிஷம் கூட அங்கே இருக்க முடியாது, அதுக்குள்ளே கண்ணு மேயும். யார் வராங்க? புதுசாக யாருன்னா வராங்களா? புதுசாக இருக்கிறாங்களா? சாரி என்ன போட்டிருக்காங்க, சாரியா சுடிதாரா, இப்படி இவ்வளோ பார்க்கும். இந்த கலர் வாங்கினா நல்லா இருக்கு, இது கூட அழகாக தான் இருக்குது இல்லையா. நம்ம எத்தனை பார்க்குறோம், அந்த ஒரு 10 நிமிஷம் சன்னதியில் அந்த கற்பூர ஆர்த்தி, அந்த ஏன்னா நம்மளை யாரும் பார்க்கக்கூடாது. அடுத்தது அது வேற இருக்கு, நான் பார்க்குறேனோ இல்லையா அது வேற விஷயம், நம்ம யாரும் பார்க்கக்கூடாது. அதனால கண்ணை மூடிக்கிற மாதிரி கொஞ்சம் திறந்து மூடி, சாமியை பார்க்குற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து மூடி அத்தோட முடிச்சுக்கோ. முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு கற்பூர ஆர்த்தி முடிஞ்சதா, ஆ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு யாருக்கு யார் கோவிந்தா சொல்கிறாங்க, முருகா 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 யாருக்கு யார் சொல்கிறாங்க, நாம் நமக்கே சொல்லிக் கொள்கிறோமா, இறைவனை ஏமாற்றுகிறோம், என்ன செய்யறோம், இறைவனை ஏமாற்றுகிறோம். அது இறைவனை அல்ல, உனக்கு நீயே ஏமாற்றுகிறாய், உனக்கு நீயே உன்னை ஏமாற்றிக் கொள்கிறாய். கடவுளை உன்னால உணர முடியவில்லை, அதுதான் உன் முன்னால நான் வந்து நின்னா நமக்கு உணரும் பக்குவம் இல்லை. ஏன் நான் என் செல்போனில் சாமி இப்படிலாம் அலங்காரம் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் இல்லாமல் வேற ரூபத்தில் வந்து நின்னாக்கா, சரி இப்போ என்ன பண்ணுங்க அண்ணா, இந்த மாதிரி யாருன்னா கூப்பிட்டா அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க செல்போனில், எடுத்து வச்சுட்டு அவரை அடுத்த வாட்டி சந்திக்கவே இல்லைன்னு இதுதான் சாமி கூப்பிட்டார் பாருன்னு சொல்லலாம், சொல்ல முடியுமா, முடியாது. நாம் உணர்வதுதான் கடவுள், நாம் உணர்வதுதான் கடவுள். நான் கிருஷ்ணனாக இருந்தேன், ராமனாக இருந்தேன், எல்லாருமே ராமன் உயர்ந்தவன் பக்தியெல்லாம் அப்ப இருந்தவங்க புரிஞ்சிட்டாங்களா, இல்லை. கிருஷ்ணனாக இருந்த போது எல்லாரும் புரிஞ்சிட்டாங்களா, இவன் கிருஷ்ணன், அதுல பக்தியா வராங்க, பக்தியா இருக்கிறவங்க இவன் கிருஷ்ணன், ஓரளவுக்கு பக்தி ஓகே, அவனை பார்த்த ஒரு ஈர்ப்பு அவ்வளவுதான். அதனால ஒரு ஈர்ப்புனால அது மேல ஒரு பாசம், அதுதான் குரு. குருவை பார்த்தவிடன் நமக்கு ஏற்படும் ஒரு ஈர்ப்பு தான் குருவினிடத்தில் நமக்கு இருக்கும் பந்தம். குருவை பார்த்தவுடன் நம் மனதை அப்படியே ஈர்க்கணும், ஈர்த்ததுனா தான் அந்த குருவினிடத்தில் நமக்கு உண்மையான பந்தம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க என்னன்னா, நான் கூப்பிட்டவுடன் தெரியாது எல்லாம் சொல்லிடுறோம், சொன்னாலும் நம்ம வீட்டுக்கு போய் உக்காந்த உடனே இவரை எங்கேயும் பார்க்கலையே, ஆனால் யாரா இருக்கும், எங்குமே பார்க்கல, அவங்கள பார்த்த ஞாபகமும் இல்லை, ஆனா அந்த முகத்தை என்னவோ தெரியல, அந்த முகத்துல ஒரு ஈர்ப்பு என் மனதில் இருக்கிறது, அதையாவது உணர்ற பக்குவம் இருக்கா, இப்ப அடுத்த கேள்வி அது. இல்லைன்னா என்ன சொல்லும், ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிறார்கள், அட என்னப்பா ரோடில் அங்கே போயிட்டே இருந்தேன், எவனோத்தன் கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டான்னா எனக்கு எந்த வேலையும் போகல, நான் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கணும்னு போனேன், அந்த பொண்ணு கூட கிடைக்கல, இவன் மூஞ்சலை முடிச்சது அப்படியாச்சு, ஏதோ ஒரு பண கஷ்டம், ஏதோ கடனுக்காக செல்கிறோம், ஐயா நான் கடனை ஏதோ வாங்கலான்னு போனேன், அதுக்குள்ளே வழியில் எவனோத்தன் கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டான்னு எனக்கு அந்த காரியம் நடக்கலை, இப்படி பழிதான் சொல்லுவோமே தவிர இல்லை ஒன்றுமே இல்லைன்னா ஏதோ போயிட்டு இருந்தான் அவன் கூப்பிட்டான், தெரியல புரியல யாரோ. ஆனால் இந்த வார்த்தை யாரோ கூப்பிட்டான் யாரோ கூப்பிட்டான் யாரோ கூப்பிட்டான்றது மனசுல அணையாக அடைஞ்சிடும், அதுதான் தெய்வத்தின் குரல். ஏதோ ஒரு கைத்தட்டு. மனுஷனுடைய குரல் அது ரொம்ப நேரம் இருக்காது, மறந்து போயிடும். ஆனா அந்த தெய்வத்தோடைய குரல் வந்து எதுக்கு கூப்பிட்டாங்க, இவங்க யாரா இருக்கும், எதற்காக நம்மை கூப்பிட்டார்கள், என்ன இந்த காரணம், என்ன மனசுக்குள்ள ஒரு வருடல் இருந்துகிட்டே இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்காங்க, லட்சணமாக இருக்காங்க, ஆனால் திடீர்னு நம்மளை கூப்பிட்டாங்களே. அத்தனை பேர் ஜனங்க போயிட்டுருக்காங்க, யாரையும் கூப்பிடல, நம்மளை கூப்பிட்டாங்க. அப்படின்னா இவங்க யாராக இருக்கலாம், எதுக்காக நம்மை கூப்பிட்டார். அந்த வருடல் இருந்ததுனாதான் நாம் பக்தி என்னும் விதையை விதைக்கிறோம். அப்போ தாயா பக்தியே ஆரம்பிக்குது. போடு கையை தட்டு. சும்மா பட்டை போட்டு எல்லா கொட்டையை போட்டுக்கிட்டேன் ஜபம் பண்ணுறேன். ஏ நான் 24 மணி நேரத்தில் 30 மணி நேரம் ஜபம் பண்ணுவேன், தெரியுமா? பண்ண முடியுமா? 24 மணி நேரத்தில் 30 மணி நேரம் நான் ஜபம்தான் செய்கிறேன். அது எப்படி செய்கிறாங்க தெரியல, எனக்கு கூட தெரியாது. ஏதா இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நிறைய ஜபம் பண்ணுறவங்களுக்கெல்லாம். அப்போது ஜபத்துக்கு முன்னாலேயே எல்லாத்துக்கும் முன்னால் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, கடவுள் நம்ம முன்னாடி வந்தால் டக்குன்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் நமக்கு இருக்கா, இல்லைன்னா சாமியே எது கும்பிட போகிறோம், கும்பிடணுமா? தேவையா? பக்தி தேவையா? தேவையா? பக்தி தேவையாப்பா? என்னப்பா எல்லாம் வாய் மூடிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் நல்ல உறக்கத்தில் அகராறு, முருகப்பெருமான் உறங்குகிறார். பக்தி தேவையா? ஏதோ இந்த ஆள் வந்து கத்திட்டு போறார், போர் அடிக்கிறார். ஆனால் முக்கியமான டாபிக், அவருக்கும் உரைக்கணும். முருகனை புரிந்து கொள்ளும் பக்குவம் இருந்தால்தான் நீ ஒரு முருக பக்தன். நீ அதே போன்று என்னை புரிந்து கொள்ளும் பக்குவம் இருந்தால்தான் என்னுடைய பக்தன். அப்போ நான் யாருடைய பக்தன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களான்னா, ஒருத்தரோடைய பக்தர்களாம் இல்லை, பெஸ்ட் வடை பாயசம் சாப்பாடு அதனுடைய பக்தன். எனக்கு கண்ணு முன்னாடி இருக்கு இல்லையா, ஒரு டிஷ்ஷு காமிச்சோடனே இது வடை சாம்பார் வடை தெரியும்ல, அந்த பாரியா சாமி தெரியுமா? தெரியாது. சாம்பார் வடை தெரியும்ல? ஆ தா பசங்க பார் எவ்வளோ ஃபுல்லாக முன்னேறி இருக்காங்க. அப்போது நமக்கு முக்கியமானது என்ன, சாப்பாடியா? சாப்பாடே போடாமல் டெய்லி வந்தீங்க சாமி கும்பிடுன்னா வருவோமா? சாப்பாடு போட்டும் சாப்பிட்டு போகிறவங்க இருக்காங்க, வந்து கும்பிடுறவங்க இல்லை. அப்போ சாப்பாடே போடலன்னா யார் கும்பிடுவாங்க? வந்து என் கிளாஸ் ஒழுங்காக உட்காந்து கேட்பீங்களா? இந்த 10 நாள் விரதம் இருந்து என் கிளாஸை ஒழுங்காக கேட்டு உருப்படியாக எழுதுவோ யார் இருப்பீங்க? கை தூக்குப்பா. ஆனால் அவங்களுக்கு 10 நாள் விரதம் கொடுப்பேன், சான்ஸே இல்லை. காலையில் பூரி போட்டால் சுட சுட, மத்தியானம் நல்ல ஒரு பாயசத்தோடு சாப்பாடு, சாயங்காலம் இன்னும் எதனா ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தா பஜ்ஜி போனால் நல்லாயிருக்கும், ராத்திரி ஒரு நல்ல சாப்பாடு, அவ்வளோதான். போகிறேன் இதுவே ஜாஸ்தி, இது போதும் அப்படித்தான் தோணும் அல்லவா? அப்படி தான் வயிறை வளர்த்து வச்சுக்கிறார். அப்போது நான் யாருடைய பக்தை, பக்தன் இதுதான். யாருடைய பக்தன் நம்மெல்லாம்? சாப்பாட்டு பக்தர்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. குருவை பற்றி உணர்ந்தோமா? சாப்பாட்டோட டேஸ்ட் சொல்ல தெரியுது. சில பேர் சொல்லுவாங்க வாசனை வரைச்சவே எனக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு ஏதோ இதில் சரியில்லை போல இருக்குத, சமையல் இன்னைக்கு திருப்தியாக செய்யலன்னு நினைக்கிறேன். என்னையா நைவேத்தியமே பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, ஏன்னா அந்த வாசனையிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க, அவ்வளோ ஒரு நாலேஜ். வாசனையில் எல்லாம் சொல்லிடலாம். நம்ம என்ன தேவி அளவுக்கு நம்ம அவ்வளோ உயர்ந்துட்டோமா வாசனையில் சொல்கிறதுக்கு? ஆனால் வாசனையிலேயே சொல்ல முடியும். அப்போது நம்மால் உணரக்கூடியது ஒன்று தான். என்னது அது? அந்த சாப்பாடே என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு கொடுக்கணுன்னா என் மனைவி கேட்டு கொடுத்துட்றாங்க. இதை விட அக்கிரமம் என்ன வேணும்? அங்கே கூட நம்ம பாவனையில் என்ன கொடுக்குறோமோ அதை அந்த இறைவன் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோமேன்னு செய்யலை. கை தட்டுங்கம்மா. அவளை கேட்டு அவ கொடுக்கறத அவர் சாப்பிடணும். அப்போ நம் மனமாற செய்யவில்லை. தயானி காலையில் நடந்தது மனமாற செய்யாததை எதற்கையா எடுத்து வேற காட்டுற? அவருக்கு என்னன்னா, 6 மாதம் கடலில் இருக்கோம், தண்ணியிலே இருக்கோம், நாட்டுக்கு வந்திருக்கோம், மனைவியை திருப்தி படுத்துறா போல எண்ணி வேஷம் போடுகிறார். அவ்வளவு. நமக்கெல்லாம் பிரியம் எது? சாப்பாடு. எல்லாரும் யாரை கேட்டு பாருங்கள், நம்மால் உணரக்கூடியது அது ஒன்று தான். சாப்பாட்டை தான் உணரே உணர முடியும். ஐயோ, அங்கே கல்யாணத்துக்கு போனால் சாப்பாடு நல்லா இல்லை, இங்கே போனால் இது நல்லா இல்லை, ஏதாவது ஒரு குறை எங்கேயாவது இது நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம ருச்சிக்கு ஏற்றாப்பால் அவங்க பண்ண மாட்டாங்க. அதில் வேற குறை சொல்கிறது நம்மளுடைய இயல்பு. அதனால் மனிதனுக்கு ஒன்று தான் கொடுத்துருக்கோம். என்ன சென்ஸ் அது? உணர்றது. அந்த உணர்றது எதில் உணர்றோம்? இதில் தான். ஏனென்றால் கணவனின் குணத்தை மனைவியால் உணர முடியவில்லை, மனைவியின் குணத்தை கணவனால் உணர முடியாது. ஏன்னா இந்த நிமிஷம் இருக்கிறவங்க அடுத்த நிமிஷம் எப்படி மாறுவாங்க தெரியல. ஏதோ காதலிக்கும் போது கண்ணே அழகே மூக்கேன்னெலாம் சொல்லுவாங்க, வழி இல்லை நமக்கு, கண்ணு தெரியல, ஏதோ சொல்லிட்டோம். கல்யாணம் அனுப்புகிறோம், இந்த மூஞ்சை எவன் காதலிச்சிருப்பான், நான் தான் தலையெழுத்து காதலிச்சு கல்யாணம் பண்ணேன், இப்படி மாத்திப்போம். அப்போ அன்று வேறாக இருந்தோம், அதுக்கப்புறம் வேற மாறிடுறோம். பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கோம், என்ன பண்றது, ஒரு ஈர்ப்பு அவன் மேல, ஓகே பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டோம். வச்சாங்க, அவளே கட்டி வச்சிட்டாங்க. ஐயோ, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோமா, இன்னும் 2 பார்த்துருக்கலாமே, இதுக்குள்ள இதே வந்துச்சே அப்படின்னு அப்படி ஒரு யோசனை வரும். எப்படி சுற்றினாலும் அந்த உணர்வது என்பது கடினமான. யாரையும் ஒருத்தரை நம்பி, அதாவது உங்கள் கணவருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு பப்ளிக்கில் சொன்னீங்களான்னு, அடுத்த நிமிஷம் அந்த கணவர் வந்து இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். கை தட்டுங்க. நடக்குதா இல்லையா? அதே போன்று என் மனைவிக்கு இது ரொம்ப பிடிக்குமேன்னு ஏதாவது ஒரு வஸ்து வாங்கிட்டு வந்தா கணவன், இதை போய் வாங்கினீங்களா, எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க, ஏன் வாங்கினீங்க, எதுக்காக வாங்கினீங்க, இப்போ துட்டு இருக்குதா, இதெல்லாம் வாங்கணுமா, இவ்வளோ கேள்வி, இவ்வளோல்லாம் இருந்தும் கல்யாணம் பண்ணிக்கணுமா, பண்ணிக்கணும், இதெல்லாம் அனுபவிக்கணும், இப்படி ஒரு கேள்வி வரும். வருமா இல்லையா? சரி, கணவன் ஆசையாக அதே காதலிக்கும் போது ஆசையாக எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். இதே கல்யாணம் ஆன அப்புறம் இது எதுக்கு கொடுக்குற, இது எதுக்கு வாங்குற, பொறுப்பே இல்லை, இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க, இந்த பக்கம் உண்டு அந்த பக்கம். ஸோ அங்கே மாறுபாடுகள் இருக்கு. நிலையாக ஒருவருடைய ஒருவர் குணத்தையே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுதான் என் டாபிக். இதை கை தட்டு பார்ப்போம். ஏன் சண்டை வருது, ஏன் மற்றது எல்லாம் வருது வீட்டில்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிந்து கொள்ளும் தன்மை நம்மகிட்டயே இல்லை. எங்கேயாவது நம்ம குருவை நம்மால் புரிஞ்சிக்க முடியும், அதற்கு மேல் எங்கேருந்து சென்று நம்ம கடவுளை புரிந்து கொள்வது அவ்வளோ சுலபமா? என்ன கடவுள் என்ன யூடியூப்ல இருக்கிறாரா பார்த்து சுலபமாக புரிஞ்சுக்கலான்றதுக்கு? எப்படி எங்கிருந்து புரிந்து கொள்வோம்? ஒருத்தன் ஒரு கல்லை பார்க்கறான், பார்த்த உடனே அவன் என்ன சொல்கிறான், அந்த கல் ஒரு வடிவமா இருக்கு. பார்த்த உடனே அவன் சொல்கிறான், இந்த கல்லை பார்த்தா ஒரு அழகான வடிவத்தில் இருக்கு, ஒரு பெண் ரூபம் எடுத்தால் நன்றாக இருக்கும். இன்னொருத்தன் பார்க்கறான், இந்த கல்லை பார்த்தா தாமரை பூ போல இருக்கு. இன்னொருத்தன் பார்க்கிறான், இது சூரியன் போல, இன்னொருத்தன் சந்திரன் போல. அப்படி ஒவ்வொருத்தனா அந்த கல்லை வர்ணிக்கிறான். ஆனால் அதோ ஒரு கல்லு தான், அது ஒரு கல்லு. அந்த கல்லை பலவிதமாக நாம் வர்ணனைக்கிறோம், செய்கிறோம், சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய லெவல், நம்ம புரிஞ்சுன்றது அந்த கல்லை என்ன, அவ்வளவுதான். ஒருத்தன் வருகிறான், நமது சுவாமிகள் வர்றார், ஏய் அது வெறும் கல், ஏன்டா சும்மா அதை பார்த்துன்னு உட்காந்து போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி ஒரு தள்ள தட்டி அனுப்புறார். இன்னொருத்தன் வருகிறான், இது ஒரு தெய்வம் அப்படின்னு அந்த கல்லை பார்த்தோடனே உழுந்துடுறான். உழுந்தோடனே என்ன பண்ணுறான், வேப்ப மரத்தை வச்சிடறான், அது மேலே ரெண்டு வேப்பலையை போட்டுறான், ஒரு மஞ்சளை பூசுறான், உக்காந்துக்கிறான். நான் சொல்கிறதெல்லாம் பலிக்கும், வாங்கடான்றான். என்னையா இது, நடக்குதா இல்லையாப்பா? ஆனால் கல்லு இங்கே கடவுளாக்கப்பட்டது, அந்த கல் கடவுள் என்ற ஒரு சொல்லுக்கு வந்துடுற ஒரு சைஸ், ஒரு இதுக்குள்ளே அடக்கி இது கடவுள் அப்படின்றோம். அது கடவுள் என்றால் கடவுள்தான். இததான் பிரகலாதன் என்ன சொல்கிறான், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எல்லாத்திலும் இருக்காரு. அது எல்லாத்திலையும் இருக்கும் கடவுளை நம்ம என்ன பண்ணணும், நடு ரோட்ல நிக்க வச்சிடணும் இல்லையா? அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க, எங்க மச்சின்ஸ் கேட்டா அவங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கு, கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த எல்லாத்துலேயுமே இருக்கும் கடவுள், எங்க எல்லாத்துலயும் தான் இருக்க, எங்க வேணா இருந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தான் வசதி, உனக்கு வசதியா, நீ தான் எல்லாத்துலயும் இருக்க, மழையிலயும் இருப்ப, வெயிலையும் இருப்ப, உனக்கு எல்லாமே வேணுமா? எல்லாத்துலயுமே இருக்கிற கடவுளுக்கு ஏசி போட்டு இங்க படுக்க வைக்கிறோம். அப்போ அந்த கடவுளை நாம் நம் வசதிக்கு கொண்டு போகிறோம், அது கூட நமக்கு சௌரியம் இருந்தால் செய்வோம், இல்லை நமக்கு வசதி இல்லைன்னா நம்ம கம்முன்னு விட்டுருவோம், நீங்கள் ரோட்லேயே உட்காந்துக்கோ, எனக்கு என்ன போச்சு இல்லையா? அப்போது இன்னைக்கு என்னால் முடியலப்பா, நான் வரமாட்டேன் சொல்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம கடவுளை நாமளே தூரப்படுத்திக்கிறோம், இல்லை நான் வரல நீ வந்து பாரு என்னன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம், அந்த உணர்வு நமக்கு வேண்டும். வருதா அந்த உணர்வு நமக்கு? வருதா? நான் வர முடியாது, என்னால் முடியல, பகவானே நீ வந்து என்னை பார் சொல்கிற உணர்வு நமக்கு வருமா? ஐயோ சாமி கூப்பிடவே கூட, தப்பு அது, நம்ம தான் போகணும். அப்போ உனக்கும் கடவுளுக்குமே டிஸ்டன்ஸ் எப்பவுமே இருக்குது உன் மனசில். அதனால தான் அந்த கோயிலுக்கு போகிற அந்த தெய்வ உன் முன்னால் வந்து கூப்பிடும் போதும் அந்த உணர்வு இல்லை. காரணம், உனக்கும் அதுக்கும் தூரம் வைத்திருக்கிறார். கடவுளுக்கும் உனக்கும் தூரம் வைக்கும் போது அந்த கடவுளை உணரும் பக்குவம் நம்மிடத்தில் இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன, கடவுளுக்கும் நமக்கும் முதல்ல எது இருக்கக்கூடாது, தூரம் இருக்கக்கூடாது, டிஸ்டன்ஸ். எனக்கும் கடவுள் நான் கிட்ட வரணும், நான் கிட்ட வரணும்னா எப்படி ஒரு காதலோ அதே மாதிரி தான் நான் கிட்ட வரணும்னா என்னெல்லாம் பண்ணுவோம். ஒரு கேவலம் ஒரு பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் எல்லாம் மாறி போயிடும். 99% முன்ன இருந்த காதல் இருந்த கை இது கத்திரிக்காயாக இங்கே வந்துடும், எல்லாம் மாறிடும் இல்லையா? அனுபவசாலிங்க சொல்லுவாங்கப்பா. அப்போ நமக்கும் கடவுளுக்கும் நான் வந்து சொல்றேன், எப்போதும் ஜபம் பண்ணுங்க, அந்த டிஸ்டன்ஸ் குறையும். உடனே நீங்க என்ன சொன்னீங்க, அதான்ப்பா பண்றேன், நாங்க எப்பவுமே ஜபந்தான் வேற எதனா பண்றோமா என்ன? எப்போ டைம் கிடைக்கிற போது செல்போன் ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம். செல்போன் 2 நிமிஷத்தில் உலகமே பார்த்துடலாம், அதனால 2 நிமிஷம் பார்ப்போம், இல்லை 10 நிமிஷம் பார்ப்போமா? செல்போன் இல்லைன்னா சாமி இல்லைன்னா பரவாயில்ல, அவர் புரிஞ்சுப்பார். செல்போன் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியல. வேணும், கையில் இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும், அதில் இருக்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதுக்கியா இது? கடவுளுடன் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும், அதுக்கு என்ன ஜபம் பண்ணு? அதாவது கடவுளை உணரும் பக்குவத்துக்கு வரணும்னா ஜபம் பண்ணோம். டிவியெல்லாம் பார்க்கக்கூடாது, நான் சொன்ன கிளாஸை விட்டு ஓடி போயிடுவீங்க. இது என்ன, அது டிவி பார்க்காத, செல்போன் வச்சுக்காத, எதுவுமே இல்லைன்னா அப்புறம் என்னதான் வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? சரி, இதெல்லாம் பார்த்ததுனால என்ன வாழ்க்கை? நான் இப்படி திருப்பி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க, என்னெல்லாம் கிடைச்சிடுச்சு? சரி, ஒரு சினிமா நடிகருக்காக சினிமா போய் பார்க்குறீங்க, ஒரு 50 ரூபாய் 100 ரூபாயா என்னையா இன்னைக்கு என்ன ரேட்டு? நமக்கு அதை நமக்கு பழக்கம் இல்லை, நான் அவங்க அங்கெல்லாம் இட்டுன்னு போகல. என்ன ரேட்டாக இருக்கும்? ஒரு 500 ரூபா டிக்கெட் வாங்குவீங்களா? சரி, 500 ரூபா வச்சுப்போம் டிக்கெட்டை, ஏன்னா கொஞ்சம் அப்புறம் பாப்கார்ன் வாங்கணும், அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு அது இது எல்லாம் வெறுமா போக முடியுமா? நிறைய இருக்குது. இவ்வளவையும் செலவு பண்ணி அந்த சினிமாவை பார்த்தவுடன் சினிமாவில் நடித்த நடிகரோ உங்களுக்கு பிடிச்சமானவரோ வெளியில் வந்து எல்லோருக்கும் இந்தாருங்க 100 ரூபா, நீங்கள் அவருக்கு இவ்வளோ செலவு பண்ணி வந்தீங்க, என் சினிமா பார்த்தீங்க, திருப்தி அப்படின்னு கொடுக்குறாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது ஒருத்தர் கொடுக்குறாங்களா, கொடுப்பாங்களா? இவன் என்னடான்னா அந்த ஹேர் ஸ்டைல். ஏய், அதே மாதிரி மீசை வச்சுக்கணும்பா. இவன் மீசை வச்சுக்கிறதுக்கு அவன் துட்டு கொடுக்குறான், நான் கேட்குறேன், நீ என்ன மாதிரி வை, நான் தரேன். அதை கை தட்டியா? அது பண்ணுவோமா? ஏண்டா இது அந்த சினிமாவில் இவன் வச்சா மாதிரி இல்லை, ஏன் அவனை மாதிரி ஏன் இருக்க? நீயாக இருக்க கற்றுக்கொள், அதான் நான் சொல்ல வருது. கைத்தட்டு. நான் ஏன் துட்டை கொடுத்து நான் சினிமா பார்த்து, இது இந்த படம் இல்லை அந்த படம் இல்லை ஞாபகம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து பழைய படமே பார்த்துன்னு இருப்பாங்க, நிறைய ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. அந்த பழைய படம் ரெக்கார்டல்ல சாமி பாட்டு, அது போட்டு கேட்டுனே இருக்கணும், அது சாமி பாட்டு இல்லை? அப்போ அதை ஏற்றிக்கொள்ளும் பக்குவம் நம்ம இடத்தில் இருக்கும்போது ஏன் சாமியோட பக்தியான தெபெல்லாம் ஏற்றுக்காத மனசு? அதெல்லாம் நமக்கு ஒரு 10 நிமிஷம் வரும், அவ்வளோதான். அப்போ உன் பிறவியோட கணக்கு பார்க்கலாம் போ, இன்னும் நாளைக்கு ஒரு வகுப்பு இருக்குது, அதனால் இது அடுத்த கண்டினியூஷன் நாளைக்கு, இன்றைக்கி பிறவியோட இது பார்க்கலாம். நீ 1 நிமிஷம் ஜபம் பண்ணுவியா? உன் ஆயுஸ் எவ்வளோ, அதில் 1 நிமிஷம் நீ கணக்கு எழுதிக்கோங்க. இதை உன் ஆயுஸ் எவ்வளோன்னு ஒரு கணக்கு குறிப்பிட்டு நீங்களே போட்டுக்கோங்க, ஒரு 70 இல்லை 150 இல்லை 200 வயசு கூட போட்டுக்கோங்க. அந்த 200 வயசில் யாரும் போய் சொல்லக்கூடாது, நான் எப்பப்பார் கடவுளை தான் நினச்சிக்கிறேன்னு யாரும் சொல்லக்கூடாது. வாயால் சொல்லலாம், கோவிந்தா கிருஷ்ணா முகுந்தா முராரே லட்சுமி நரசிம்மா முருகா சிவா ஈஸ்வரா யார் யார் பேரோ எல்லாரையும் சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பே இல்லை. ஆனால் அது வாயால் தான் சொல்கிறோம், உள்ளத்தால் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், நம் உள்ளத்தால் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாமத்தை சொல்வோம் சொல்லுங்க பாப்போம். உள்ள உணர்வு பூர்வத்தோடு நம்ம எத்தனை முறை சொல்லுவோம்? கணக்கு பார்த்தால் ஒன்றும் இருக்காது. அப்போ இந்த பிறவி என்பது அந்த 200 வயசோ 300 வயசோ அது வந்து என்ன ஆறுதான், தள்ளுபடி. எப்படி? இந்த பிறவி வேஸ்ட், பிரயோஜனம் இல்லாத பிறவி ஆகிறார். உடனே ஒருத்தர் சொல்வார், அதான் இந்த பிறவியில் நான் பிரயோஜனம் இல்லையா, நான் என்ன வேணா பண்ணிட்டு போறேன். அதுக்கு இந்த இடம் அல்ல. ஏன்னா அதை தான் காலையில் அவங்க சொன்னாங்க, குரு துரோகம். ஒரு குருவின் கீழ் வந்தாச்சுன்னா என் பிறவி வேஸ்டாக போட்டோம், நான் எத்தனை வேணா பிறந்துக்கிறேன், நான் எவ்வளோ வேணா பாவம் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. அது சொல்பவன் யார்? வெளியில் இருப்பவன். அப்போ நான் கற்றுக்கவும் வரல, எதுக்குமே வராத இந்த கோட்டையில் இருக்கணும்னா அப்போ என்ன அர்த்தம்? பாவத்தை மேலே சுமக்காதே, பாவத்தை மேலே மேலே சுமக்கக்கூடாது. அதனால் வந்ததற்கு நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னும் போது, ஒரு ஜபம், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வாட்டி மனப்பூர்வமாக இறைவனை நினைச்சிருந்தா, ஒரு 50 வருடம் நினைத்திருந்தால், நான் சொல்றத நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, இதுதான் கணக்கு. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை மனப்பூர்வமாக என்னை நினைத்தால், 50 வருஷம் கழித்து யோ அம்மா என்ற எனது குரல் வரும். எத்தனை? 50 வருஷம் கழிச்சு. அந்த ஒரு வாட்டி கூப்பிடுறதே அவ்வளோ பலன் உனக்கு இப்போ தர. அப்போ நாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நினைக்க வேண்டும்? டாக்டர் கிட்ட போனால் ஒரு நாளைக்கு எவ்வளவு டிவியோ அல்லது எவ்வளோ உன் செல்ஃபோனை யூஸ் பண்ணுறையோ உன் பாடியில் இத்தனை ஆர்கன்ஸ் ஃபெயில் ஆகும்னு சொல்வான், சொல்கிறானா இல்லையா? அதே எங்கிட்ட வந்தியான, ஒரு நாளைக்கு இவ்வளோ ஜபம் பண்ணு இத்தனை ஆர்கன்ஸு ஷார்ப்பாகும்னு சொல்கிறேன். இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தான். நம்ம எங்க கழிவறையிலும் நமக்கு வேலை வேண்டும் அல்லவா? கழிவறையில் சும்மா உட்காந்துக்க முடியுமா? அதுலேயும் உட்காந்துன்னு தட்டினிருந்தால் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான். ஏன் அந்த கழிவறையில் முக்கியமானது வரலன்னா, அப்பா முருகா வரமாட்டேங்குதேன்றோம். அப்போ ஏன் செல்ஃபோனே அப்படின்னு கூப்பிட வேண்டியது தானே? ஏன் அப்போ மட்டும் முருகன் தேவைப்படுறதா? ஏதோ ஒரு கை தட்டு. அப்போ தேவை ஏற்பட்டால் கடவுளை தொட்டுப்போம். நமக்கு கஷ்டம் வந்தா கடவுளை தொட்டுக்கணும், சுகம் வந்தா செல்போனை தொட்டுக்கணும் இல்லையா? ஸோ அங்கே என்ன, நம்ம எவ்வளவு தவறுகள் செய்கிறோம். அதாவது ஒரு வாட்டி ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் உன் மனசார என்ன நினைச்சு ஏதோ ஒரு பேர் சொல்லு, கோவிந்தா கிருஷ்ணா ஏதோ ஒன்று சொல்லு, ஏதோ ஒரு பேர், ஏதோ ஒரு கடவுளின் பெயரை சொன்னால் அது 50 வருடத்துக்குள் உன்னை வந்து அழைக்கிறது. அப்போ இந்த ஜென்மத்தில் இல்லை, எங்கேயோ ஒரு ஜென்மத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சதுனால அந்த சேர்வு மொத்த டெபாசிட்டும் நம்மளை கொண்டு வந்து எங்கே விட்டுருது, சிவம் ஆதிசக்தி என்ற கோட்டையில் நம்மளை விட்டுருது. உள்ள நுழைச்ச என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட இவ்வளோ டெபாசிட் இருக்கா, ஒரு 50 லட்சம் டெபாசிட் வைப்போம். 50 லட்சம் இருக்கா, நம்ம என்ன சொல்கிறோம் தெரில, நீங்களே கணக்கு சொல்லுங்க. ஆ, நம்ம மேனேஜர் போல ஒரு மேனேஜர் இருப்பார், தப்பு கணக்கை கரெக்டான கணக்கை தப்பாக பார்க்கணும், அதான் மேனேஜர். ஆனால் இங்கே இருக்கிற மேனேஜர் சூப்பரான மேனேஜர், கரெக்டான கணக்கையும் தப்பாக பார்க்குறவர். ஆனால் அங்கே இருக்கிற மேனேஜர் எப்படி, சரி இத்தனை பிறவிகள், அதாவது உனது பிறவியாக ஒரு 500 வச்சுப்போம் கணக்கு, 500 பிறவியில் எப்போ ஒரு நிமிஷம் நீ சொன்ன கணக்கின்படி உனக்கு கோட்டையினுள் வர அனுமதி தராங்க, யார் நேரம் உட்காந்துன்னுக்குறாங்க பார் மேலே, ஐயோ அங்கே பார்க்காதப்பா, அதோ நேரம் இங்கேப்பா, அவங்க ஏமாச்சிருந்துச்சுப்பா, அது நீங்கள்லாம் பார்க்காதீங்க, நேரம் பாருங்க. அந்த சரஸ்வதி அங்கே என்ன சொல்கிறாள், சிஷ்யா என்ன டைட்டில் கொடுக்குறா. ஸோ நம்மளுடைய டெபாசிட் எங்கே கழிக்கப்படுகிறது, செலவு பண்ணிட்டோம், செலவு பண்ணியாச்சு, கையில் பணம் இல்லை, இப்போ பணம் மொத்தம் கொடுத்துட்டு கோட்டையில் சேர்ந்துட்டோம், நான் தான் கோட்டையில் சேர்ந்துட்டேனே, இனிமேல் நான் ஜபம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் இல்லையா. நான் குத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்து நான் சேர்ந்தாச்சு, உள்ள வந்துட்டேன், இனிமேல் நான் ஏன் ஜபம் பண்ணோம். சரி 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி சினிமாவை பார்த்துட்டு த எண்ட் அப்படின்னு ஒன்று வரும்ல, முடிச்ச உடனே பெருக்கிறவன் தொடப்பம் எடுத்துகிட்டு வருவான்ல, மரியாதை ஏந்து வெளில போகணும்னு சொல்வானா இல்லையா, சொல்வானா இல்லையா. இல்லை டிவியில் அந்த சேனல் முடிஞ்சால் அடுத்த சேனல் போகணும்ல, அது அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சா இல்லையா, என்ன எல்லாம் கம்முன்னு இருக்கீங்கோ. அதே போன்று உள்ளே வந்ததும் இது முடிஞ்சிடுது கணக்கு. சார் வெளில போன்னு நான் எப்போ வேணால் சொல்லலாம் இல்லையா, கணக்கில் உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, நீ வெளியிலையா உள்ளையான்றது உள்ள வந்தாச்சு. அப்போ நாம் இவ்வளோ சேர்த்து வச்சு, அதாவது ஒரு சின்ன நிலம் வாங்கி வீடு கட்டும் போது ஐயோ இவ்வளோ சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டுறனே, எந்த உட்டு இவ்வளோ ஆகுதே, இதை நான் போய் வேஸ்ட் பண்ண, எனக்கு எழுதி வைனா எழுதி வைப்பீங்களா, இதை வேஸ்ட் பண்ண முடியுமா, இது எவ்வளோ பத்திரமாக பாதுகாக்கணும், இதில் குடும்பம் பாரம்பரியமாக இருக்கணும், எல்லா கற்பனையுமா இருக்கு. ஒரு நீ கட்டுற அந்த வீட்டுக்கு இத்தனை பிறவிகளாக நீ சேர்த்து வைத்த அனைத்தும் கொட்டிட்டீங்க, கொட்டி உள்ளே வந்து விட்டோம். வந்ததுக்கப்புறம் கடவுளே நமக்கு தெரியல, அநேகமாக உங்களுக்கு கிளாஸ், லலிதாவுடைய கிளாஸ் தெரியுமா, ஞாபகம் இருக்கா, அதெல்லாம் இருக்கும் ஒரு காலத்தில், சினிமா போட்டு காமிச்சா தெரியும், லலிதான்னு ஒரு தெய்வம் வந்து அப்படியே ஒரு ஆக்ட்ரஸை போட்டு அது கூட நமக்கு வேண்டிய ஆக்டர் அது மாதிரி நடித்தா நல்லாயிருக்கும் இல்லையா, அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த வகுப்பில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, கோட்டையினுள் வந்தாச்சின்னு பெருமைப்படாதே, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ம சுவாமிகள் சொல்ல நம்ம தியரியே நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம், இந்த தியரியெல்லாம் யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னு அவர் பாவம் அவர் வருத்தப்படுவார். அது அல்ல, உள்ளே வந்த நமக்கே இன்னும் எதுவுமே புரியல, அப்புறம் தானே நம்ம வெளியில சொல்ற. நாம் அந்த தெய்வத்தை உணர்ந்தோமா? நம் பக்கத்தில் இருக்கும் தெய்வத்தையோ குருவையோ உணர்ந்தோமா? என்ன உணர்ந்தோம், எப்படி உணர்ந்தோம், நம்ம என்ன உணர்ந்தோம்? அங்க இருக்கும், அது இருப்பது எதற்காக? நம்மளுடைய டெபாசிட் இருக்கு, நம்ம கொடுத்துட்டோம், அதனால நம்ம இங்க உள்ள வந்தாச்சு இருக்கோம். அதுலேயும் இருப்பவர்கள் இருக்கிறார்கள், டெபாசிட் முடிஞ்ச உடனே கிளம்பிடுறாங்க, மூஞ்சி போச்சு. அப்ப நாம இருக்கோம், இருக்கும் பொழுது நாம் மேலே மேலே என்ன செல்ல வேண்டும், எப்படி போறோம்? பக்தி குருவை அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியுமா? என்ன கணக்கில் எந்த விதத்தில் அவர்கள் செய்கிறார்கள் புரியாது. கடவுளை புரிஞ்சிக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. கடவுள் எந்த நேரத்தில் எந்த விஷயத்தையும் எப்படியும் ஹேண்டில் செய்யக்கூடியவர். அதே நேரத்தில் ஒன்றும் அறியாமல் மௌனமாக தண்ணி மேலே தூங்குறவர். தண்ணி போட்டு தூங்கலையா, தண்ணி மேலே தூங்குறார். அப்போ நாம் புரிந்து கொண்டது என்ன? ஒரு ஜபத்துக்கு இத்தனை பலனை எடுத்து, இத்தனை ஆண்டு காலம் சேர்த்து, இத்தனை பிறவிகள் எடுத்து மொத்தமாக கொண்டு வந்து அங்கே கொட்டிட்டோம். அந்த அம்மா காலங்களை கொட்டி என்னை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா நமக்கு தெரியுமா? சிஷ்யான்னு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான், ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? நாம் எந்த லெவலில் இருக்கும் தெரியுமா? எதுவும் தெரியாது. இருக்கும், இங்கே இருக்கிறோம், ஏதோ புத்தியுடன் இருக்கிறோம், அவ்வளோதான். அப்போது எவ்வளவு ஜபம் பண்ணணும்? பிறவிகள் நிறைய வரட்டும், தாராளமாக வரட்டும். நீ ஜபம் பண்ணாலும் பிறவி குறையதான் செய்யுமே தவிர பிறவிலேருந்தே வெளில போக முடியாது. ஆனால் எனது கீதையில் சொன்னது போல், இன்று செய்யும் ஜபம் நாளை உனக்கு உதவியாக இருக்கும். நீ செய்கிற இன்றைய ஜபம் நாளை உனது செயலுக்கு உதவியாக இருக்கும். அப்போது நாம் இன்றிருந்து தொடங்கினா தானே அது முடியும். ஜபம்னா என்ன? ஜபமால எடுத்துக்கணும், சாமி ஆடக்கூடாது. யோ, நான் ஜபம் பண்றேன், தியானத்துல சாமியே பார்க்கணும். தியானத்துல எந்த சாமியும் பார்க்கலாம், சாமி நேரில் வந்து கூப்பிட்டா உனக்கு உணர முடியுமா? தியானத்துல பார்க்கலாம், நேரம் உள்ள பார்ப்பாங்க சன்னதியில். இன்னைக்கு பாருங்க, ராத்திரி எல்லாரும் கோவிந்தான பெருமாள் ஆகா எத்தனை அழகா இருக்காருன்னு. உண்மையில பெருமாள் அழகா இருக்காரா இல்லையா தெரியாது. ஒத்தர் என்ன சொல்ல, பெருமாள் நீல நிறம், யோ ராமர் பச்சையா, கரும்பச்சையா, இந்த யோ நான் எதுவா கலர் இருந்தா உங்களுக்கு என்ன போச்சு? யாயா கலரை வச்சு பேசுறீங்க? அப்ப நான் எந்த கலர்ல இருந்தா உங்களுக்கு சந்தோஷம்? நான் வெளுப்பா இருக்கணும், பெருமாள் கருப்பாக இருக்கணும், பெருமாள் கருப்பு தான். சரி, நான் கருப்பாக இருந்தால் பெருமாள் கருப்பு தான்யா, நான் கருப்பு அவரும் கருப்பு. அப்போது எந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறோம் அவரை? கலரை வச்சா அவர் இந்த கலர் அப்படின்னு யாரால சொல்ல முடியும் சொல்லுங்க? ஐயா அந்த கலர்லேருந்து நான் மாற்றி காட்டுறேன், நான் இந்த கலர். கலரை எல்லாம் உற்பத்தி பண்றவனுக்கு என்ன கலர் சொல்லுவாய்? அந்த கலர்லாம் உற்பத்தி பண்றவன், அதுவும் நான் தான் பண்றேன். அப்போ பகவானை புரிந்து கொள்ளும் பக்குவத்தில் நம்ம இல்லை. இன்னைக்கு அது, நாளைக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதை பார்ப்போம். சரி, புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை. அதாவது பாவனையில் ஒருத்தர் என்ன பண்ணுறோம், தெய்வமாக அம்மானுவோம். ஒருத்தர் பாவனையில் என்ன பண்ணுறோம், அக்கான்றோம், தங்கச்சின்றோம், என்னென்னவோ என்ன பேரோ எல்லாத்தையும் சொல்கிறோம். அத்தனை பேரையும் வச்சுக்கிற நாமம் புரிஞ்சுக்கிறோமா? வித்தியாசங்கள் இருக்குது. அதான் சும்மா பசங்க எழுதிடுவாங்க, ஐ லவ் யூ மா, ஐ லவ் யூ மா. வாட் இஸ் லவ்? லவ் யூ. இந்த இங்கிலீஷில் இந்த லவ்யூன்னு வார்த்தையை கண்டுபிடிச்சவன் என் முன்னாடி கிடைச்சால் வச்சு அனுப்பலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லவ்யூ? லவ்வோட அர்த்தமே யாருக்கும் தெரியாது. பொண்ணை பார்த்தா லவ்யூன்றான், அம்மாவை பார்த்தா லவ்யூ அம்மான்றான், இன்னும் யாரையா ஃப்ரெண்டை பார்த்தா ஐ லவ்யூன்றான். சரி, என்னையா இந்த லவ்வுக்கு என்னையா அர்த்தம்? உண்மையான அர்த்தம் அன்பாக இருக்கவே, எனக்கு அன்பு இருக்குது உன் மேலேன்னு சொல்கிறது அவ்வளோதான். அப்போ அன்புனால நம்ம என்னெல்லாம் தொந்தரவு கொடுக்குறோன்றதை நாளைக்கு பார்ப்போம். அந்த லவ்ன்ற ஒரு வேர்டு எவ்வளோ பெரிய இம்சை. அதனால கூடிய வரக்கூடியது என்னென்ன விளைவுகள்? ஏன்னா இதை சொல்லிட்டேன்னா நாளிலேருந்து யாரும் ஐ லவ் யூ எழுத மாட்டாங்க. புரிந்து கொள்ளும் பக்குவமே இல்லாத எனக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இருக்கா? கடவுளையே புரிந்து கொள்ளாத நான் கடவுளை லவ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நான் பகவான் கிருஷ்ணனை தான்ப்பா எனக்கு ரொம்ப பிரியமான தெய்வம், எனக்கு கிருஷ்ணன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அப்படியா பார்க்குறவங்களுக்கு, ஓ இவங்க கிருஷ்ண பக்த, இவங்க ரொம்ப அட்டாச் அப்படின்னு சொல்லிக்கிற உன் பெருமையை சொல்லிக்கிறதுக்கு தான் சொன்னியே தவிர, உண்மையில் என் மேலே உனக்கு பக்தி இல்லை, அன்பு இல்லை. ஒத்துப்பீங்களா? கஷ்டமாக இருக்குல்ல ஒத்துக்கிறதுக்கு, ஆனால் உண்மை அதானே, உண்மை அதுதான். ஸோ இந்த பாவனை பக்தி, உண்மையான அந்த காதல், பகவானை எப்படி புரிஞ்சிக்கணும், இதை மீண்டும் நாளை பார்ப்போம். அதனால் கொஞ்சம் சிம்பிளாக தான் போகிறோம், விஷயத்தோடு போகிறோம். நிறைய புரிஞ்சுக்கணும். கடவுளே நேரில் வந்தாலும் அந்த கடவுளை புரிஞ்சிக்கிற பக்குவம் நமக்கு இல்லை. அதுக்கு தான் எல்லாம் பாடம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என் மனைவி இதை சொல்லிடணும். அவள் அடிக்கடி சொல்வாள், நாராயணா, கோவிந்தா, கிருஷ்ணா, ஐயப்பா, முருகா, இதெல்லாம் சொல்லாதே, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையில் இருக்கட்டும். கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையில் போயிட்டுருக்காங்க, நீங்கள் ஏன் அதை கூப்பிட்றீங்க ஒன்று? ஏன்னா அந்த இடத்துல நீ கூப்பிடையான்னு அந்த பகவான் வந்து டக்குன்னு நின்றுட்டார். உன் முன்னாடி என்ன உனக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கா? அத்தைத்தான் அவள் சொல்கிறான். நமக்கு அது சே சாமி பேர் கூட்டா கூட இந்த பொம்பளை சாமி பேரை கூட கூப்பிட கூட மாட்டேங்குது. அப்போனா இவன் சாமி பேர் கூட சாமியே இல்லைன்னு சொல்கிறாள், என்ன அர்த்தம் தோணும்? இல்லை, அந்த பெயரையெல்லாம் சொல்கிற நீ வேஷம் போடாதே. அந்த இறைவன் உன் முன்னால் வந்தால் உன்னால் உடனே புரிஞ்சு கொள்ள முடியுமா? அப்போ நம்ம கூப்பிடலாம் உரத்து. மனசில் கூப்பிட்டுக்கோ, அது வேறு விஷயம். உரத்து கூப்பிடும்போது எப்போது இறைவனை உணர முடியவில்லையோ அது வேஷம். அப்போ ஊருக்காக நீ போடும் வேஷம். என்ன ஒரு வித்தியாசம், அழகாக சொல்கிறேன். ஊருக்காக வேஷம் போடாத, ஊருக்காக கடவுள் பேரை சொல்லாத, மனசுக்குள் இருக்கும், அதாவது உன்குள்ள உன்னுடைய கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மந்திரமாகப்பட்டது வெளியில் வந்து நாலு பேருக்கு சொல்லும் பொழுது அது வேஷமாக மாறிடுறது. ஏன்னா நம் முன்னால் அந்த கடவுள் வந்தாலும் புரிந்துக்கிற பக்கமும் இல்லை. அதுக்கு தான் கடைசியாக நம்ம சின்ன சாமிஜி முடிப்பார், அதே போல் முடிப்போம். யார் கோதல்லி பகவானே எதிரில் வந்து வர ராமர் இப்போ இவனுக்கு சாப்பாடு போட சொல்கிறா, போடுறேன். எனக்கு உணரணும் உணரக்கூடாதுன்றது இல்லை, போடணும் போடுறேன். அப்படி போடுபவள் ராமர் கேட்கிறார், அதாவது நான் அவளை பார்த்து கேட்கிறேன், என்ன அம்மா ராமரே இந்த மாதிரி வந்தேன் நான். அப்பா அவன் என்ன சொல்கிறான், அவனுக்கு என்ன தலையேற்றி இந்த மாதிரி வரணும்னு நேரம் வந்துட்டு போக வேண்டியது தானே. அங்கே உரிமை அந்த பகவானிடத்தில் தான் எடுத்துக்கொண்ட உரிமை. அவனுக்கே இப்படி வரணும், மார்வேஷத்தில் நீ ஏன் வர, நேரையாக வந்துட்டு போ, உனக்கு என்ன எங்கிட்ட பயம், நீ மார்வேஷத்தில் வந்து என்னை ஏமாத்தணுன்றியா, அப்போ உன் திருப்திக்கு நீ இருந்துக்கோ, நான் ஏமாந்தா மாதிரியே இருக்கேன். அதுதான் ஞானம். என்ன இந்த பாயிண்ட் அவர் சொல்லலை, அந்த நான் வச்சிருக்கேன். உன் திருப்திக்கு நீ அப்படியே இருந்துப்போ, நான் உன் திருப்தியை செய்கிறேன், உனக்கு அதான் திருப்தி. மார்வேஷத்தில் வந்து என்னை ஏமாத்துறேன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன்னா நான் பெரிய ஆளாயிடுவேன், நீ சின்னவன் ஆயிடுவேன். கூடாது, என் ராமன் உயர்ந்தவன், அவன் உயர்ந்த ஸ்தானத்திலேயே தான் இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உன்னை வேலைக்கு கூப்பிட்டுக்கிறேன். அப்படி நீ வேலை செய்து என் கூட இருக்கும் பொழுது நீயாக தான் கேட்குற. ராமன் மார்வேஷத்தில் இருந்து அவனுக்கு என்ன தலையெழுத்து, வந்த நேரில் வந்துட்டு போட்டோம். உரிமை, உரிமையோடு சண்டை போடுறேன். அப்படி போடும்போது எனக்கு இவள் என்னை இன்னும் உயர்த்துகிறாளே, கண்ணில் நீர் வருகிறேன். இன்னும் உயர்த்து அவள் இன்னும் என்னை உயர்த்துகிறாள், அப்படின்னா அவள் என்னை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் இல்லை, என்னை உயர்த்தி காட்டு. சதா சர்வகாலமும் என்னை நினைப்பவள், எல்லா காரிய கர்மாவை என்னிடம் ஒப்படைப்பவளுக்கு என்னை புரியாதா என்ன? நிச்சயம் புரிந்து தன்னை தாழ்த்தி கொள்வதற்காக தான் சொல்லாமலேயே இருக்கிறாள். வா வந்து வேலை செய்ய சாப்பிடு, ராமருடைய விருப்பம் இதுதான். ராமருடைய விருப்பம் என்ன, இந்த மாதிரி வந்து என்னை ஏமாத்தணுன்றது தான் அவன் விருப்பம், இருந்துட்டு போ. அப்படியே அவன் விருப்பத்தை நான் பூர்த்தி செய்கிறேன். ஏதோ ஒரு கை தட்டுவோமே. அந்த உயர்ந்த கோதல் எங்கே, அவளுக்குத்தான் இந்த ராமாராமான்னு சொல்ற இது உண்டு. அடுத்து இன்னொருத்தர் யார், அனுமார் ராம் ராம் சொல்றார். அவர் என்ன சொல்கிறார், ராமனுக்கு சீதை தெரியாதா என்ன, எங்கு இருக்கிறான் என்று. தெரிந்தாலும் அவன் என்னை உயர்த்த வேண்டும் என்று அனுப்புகிறான். ஆனால் அவனை நான் உயர்த்த வேண்டும் என்றால் அவன் ஜபம்தான் முக்கியம். இவர் பறந்து போய் வரார், எங்க நீ லங்கா எப்படி போன, ராமர் ஜபத்தால் தான் போன, நானா போல. ஸோ ராமர் அனுமாரை உயர்த்துகிறார், அனுமார் இங்கே ராமரை உயர்த்துகிறார். அவன் ஜபத்தால் தான் நாம் போனேன், இல்லைன்னா இல்லை. ஸோ அந்த இடத்துல அனுமாருக்கு தெரியும் ராமனுக்கு சீதை எங்கே இருக்கான்னு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ராமன் எங்கிட்ட ஒரு வேலை சொல்லி அனுப்புகிறான்னா ஏதோ இதில் விஷயம் இருக்குது, என்ன அவன் உயர்த்தணும்னு பார்க்குறான். ஆனால் நான் கர்வப்படக்கூடாது, நான் தான் உயர்ந்தவன், என்ன தேர்ந்தெடுத்து அனுப்புறா, நம்மை பார்த்த சொல்லிடுவோம் பெருமையா, குருவுக்கு நான் தான் உயர்ந்தவன், பார் என்ன போய் தேர்ந்தெடுக்கிறான். இல்லை, ஸோ அந்த தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை நம்ம கையில் கொடுக்குறான்னா நம்ம யார் ஜபம் பண்ணா அந்த தேர்ந்தெடுப்போம், புரியுதா? அப்போ அவ ஜபத்தை நாம் செய்யணும், ராமன் ஜபத்தை செஞ்சாதான் அவன் என்னை தேர்ந்தெடுத்ததில் அவனுக்கு நான் செய்யும் பரிகாரம், அதாவது அவன்தான் உயர்ந்தவன்றத்தை நான் காட்டுறேன். இப்ப இப்போ நான் ஒன்று சொன்னேன் உனக்கு என்ன தெரியாதா நான் எங்கே இருக்குன்னு போய் எடுத்துக்கோ ஏன்னு சொல்கிறோமா இல்லையா? ஆனால் நம்மக்கிட்ட அந்த பொறுப்பு வரும்பொழுது இல்லை, இது ஒரு விசேஷமான ஒரு பொறுப்பை நம்மிடத்தில் ஒப்படைக்கிறார். அப்போ நம்மிடத்தில் அந்த பொறுப்பு ஒப்படைக்கும் பொழுது அதன் மகத்துவம் வேறு. ஒரு வேலை இதை நீ செய் அப்படின்னாக்கா, ஐயோ எனக்கு அறிவு இல்லை, மூளை இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எப்படி செய்வேன், இல்லை நம்மை பொருட்படுத்தி அது கொடுக்கிறார் அப்படின்னும் போது நம்ம உயர்த்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்கள நம்ம மனசார நினச்சிட்டோமான சரி சமானம் ஆகிப்போடு. இதுதான் தெய்வ செயல். அதனால் இங்கே கோதல்லி உயர்ந்திருக்கிறாள். அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன், இறைவனை புரிந்தால் ஜோராக நம்ம நாமத்தை சொல்லலாம், புரிஞ்சிக்கலன்னா நாமம் மனசுக்குள்ளே இருக்கட்டும், ஜோராக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனதில் இருந்தால் தான் உத்தமமானது நம்மால் இறைவனை புரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு வரணும். இதுதான் நம்மளுடைய எஸ்கேல் சொல்கிற வார்த்தை. அதனால் இறைவனை முதல்ல புரிஞ்சுப்போம். நாளை மீண்டும் சந்திப்போம். ஏன்னா சின்ன சாமிஜி அதுக்குள்ளே சொல்லிடுவார், சுவாமிகள் மணி ஆயிடுத்து, இவரே போர் அடிக்கிறார், டைம் ஆச்சுன்னு வர. அதனால் நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு பொறுப்பு நம்மிடத்தில் வருகிறது என்றால் நம்மை உயர்த்த இறைவன் கொடுக்கும் பொறுப்பு, அதே நேரத்தில் நாம் அந்த இறைவனை அதாவது நம்மக்கிட்ட அந்த உயர்வை எதிர்பார்க்கும் போது அதை நிறைவேற்றி அவங்களுடைய கிருபையால் நிறைவேற்றி தர வேண்டும். அவங்களுடைய கிருபை, அங்கே கூட நான் பண்ணுறேன் இல்லை, அவங்களுடைய கிருபையால் அதை நிறைவேற்றி கொடுக்கணும். அப்போ நமக்கு பெருமை அல்ல, நம்மை தேர்ந்தெடுத்த அந்த இறைவனுக்கு பெருமை. ஸ்ரீயோ.